الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. وقال في حديث آخر: إنما بعثت لأتمم مكارم الأخلاق، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ, அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குங்காக ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித குலத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வபாத்தாகிய ரபியுல் அவ்வல் மாதத்தின் ஜும்மாவுடைய ஒரு கடமையிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நபி அவர்களுடைய பிறப்பு இறப்பு சம்பந்தமாக பல விடயங்களை செவியுற்றிருப்போம். நபி அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசியிருப்போம், கேட்டிருப்போம். நபியவர்களை அல்லாஹ் எந்த அளவு மதித்திருக்கிறான் என்பதை பல்வேறுபட்ட தலைப்புகளிலே செவியுற்றிருப்போம். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே தான் வந்த நோக்கத்தை சொல்கின்ற பொழுது பல்வேறுபட்ட அமைப்பிலே அதை பிரஸ்தாபித்திருக்கிறார்கள். அதில் நான் இரண்டு விடயங்களை உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு எத்தரித்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பிரஸ்தாபிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தையில் சொன்னார், ஒரு வசனத்திலே சொன்னார்கள், நான் நல்லவற்றை போதிக்கின்ற ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இது ஒரு பகுதி. அடுத்த பகுதியை சொன்னார்கள், இன்னமா பொழைத்துலி உத்தமிம மகாரிமல் அகலாக், நான் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அரைகுறையாக இருக்கின்ற பண்பாடுகளை பரிபூர்ணமான நற்குணங்களாக மாற்றுவதற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். கண்ணியமா, இன்று சமூகத்திலே பிரச்சினைக்கும், சீரழிவுக்கும், கருத்து முரண்பாட்டிற்கும், வேற்றுமைக்கும் பிரதானமான காரணம் முதலாவது பகுதியை அமல் செய்வதற்கு பலர் தயாராக இருக்கிறார்கள். முஅல்லிம் என்ற பகுதி, தாலீமுடைய பகுதி, மற்றவர்களுக்கு குத்தி சொல்வதற்கு எல்லோரும் தயார். வாட்ஸ்அப் மூலமாக தயார், பேஸ்புக் மூலமாக தயார், பஞ்சிகை மூலம் தயார், ஆடியோ கிளிப் மூலம் தயார், தலைமையிலே அறையிலிருந்து கொண்டு வீடியோ கிளிப்புகளை வெளியிடவும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தக்மீமு மக்காரிமில் அஹ்லாக் அல்லது இத்மாமு மக்காரிமில் அஹ்லாக், நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்தி மக்களுக்கு முன்னால்
நற்குலத்தினர்களாக வாழ்வதற்கு பல பேர் தயாராக இருந்தாலும் அதிகமானவர்கள் ஃபெயிலியர், அதிலே மிகவும் தோல்வி காண்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இந்த இரண்டும் பின்னி பிணைந்ததாக இருந்தது. நபியுடைய தாலிமுடைய பகுதி உச்சகட்டத்தில் இருந்ததை போன்று நபியுடைய சேவைகளும் நபியுடைய தாராள தன்மைகளும் நபியுடைய சமூக பணிகளும் நபியவர்களுடைய பரோபகாரங்களும் நபியவர்களுடைய பணிவும் நபியவர்களுடைய நற்குணமும் உச்சநிலையில் தான் தென்பட்டது என்பதை குர்ஆன் மிகவும் தெளிவாக நமக்கு முன்வைக்கிறது. ஒரே மஸ்ஜிதிலே இரண்டு நிகழ்வுகளை நான் உங்களுக்கு முன்னால் வைத்து என்னுடைய தலைப்பை தொடங்குகிறேன். மஸ்ஜிதுல் நபவியிலே இரண்டு சம்பவங்கள் நடக்கின்றன, இரண்டு மாத்திரம் அல்ல பல இருக்கின்றன. இரண்டு என்னுடைய தலைப்புக்கு இணைகின்ற தலைப்புகளாக அமைகிறது. ஒன்று என்ன, இன்னமா குஐசு முஅல்லிமாவுடைய பகுதி. நான் ஒரு முஅல்லிமாக நல்லவற்றை போதிக்கின்ற ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற பகுதி. மற்ற சம்பவம் எதோடு சம்பந்தப்படுகிறது, இன்னமா குஐசு உத்தமிம மக்காரிம் அல்அக்லாக், நான் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கு பரிபூர்ணமான குணத்தை மக்களுக்கு காட்டுவதற்கு அனுப்பப்பட்டிருக்கிற பகுதி. சுருக்கமாக சொல்லி என்னுடைய பிரதான தலைப்பை நான் தொடர்கிறேன். ஒரு மஸ்ஜித், மஸ்ஜிதுல் நபவி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு மனிதர் வுது செய்கிறார். ஒரு மனிதர் வுது செய்கிறார், வுது செய்கின்ற அந்த வுதுவை எப்படியே நோட்டமிடுகிறார்கள், ஆசான் மாணவனுடைய வுதுவை கண்காணிக்கிறார். மாணவர் வருகிறார், பஸ்ஸிலே நிற்கிறார், குதிகாலிலே ஒரு நாணயத்துடைய அளவு கழுகப்படாமல் தொழுகையை தொடங்க பார்க்கிறார். ஆசான் அழைக்கிறார், தவறு செய்கின்றவர்களை எப்படி திருத்த வேண்டும், நற்போதனை எப்படி முன்வைக்கப்பட வேண்டும் என்பதையும் ஞானம் நுணுக்கம் நுட்பம் அழகிய புத்திமதி இதை கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சார பணியை முன்வையுங்கள், மக்களுக்கு முன்னால் வையுங்கள், பிரச்சாரம் செய்யுங்கள், நல்லவற்றின் பக்கம் அழையுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். கூப்பிட்டார்கள், நீங்கள் சகோதரரே உங்களுடைய குதுவை மீண்டும் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் குது செய்யவில்லை. சென்றார், குது செய்தார், பரிபூர்ணமாக உறுப்புகளை கழுகினார், இபாதத்தை தொடர்ந்தார். கண்ணியமானவர்களே, இது முஅல்லிம் ஆசானுடைய அந்த பகுதி. குதுவிலே விட்ட தவறை நபியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதோடு இணைந்த இன்னொரு சுருக்கமாக முன்வைக்கிறேன். இந்த நிகழ்வை வைத்து மார்க்க சட்டத்திலே சிபத்து சலா தொழுகை முறையிலே பிரதானமான சட்டங்களை இந்த நிகழ்வை வைத்துத்தான் இமாம்கள் தொகுத்திருக்கிறார்கள். ஹதீஸுல் முஸீஇ ஸலாத்தஹு என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். தனது தொழுகையை பால்படுத்தியவர் அவருக்கு நபியவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுத்த விடயம் என்ற நிகழ்வு இருக்கிறது. ஒருவர் வுது செய்தார், சப்பிலே நின்றார், சரியாக தொழவில்லை, ருகூஸிலே கோளாறு, தொழுகையிலே பிழை. நான்கு பேருக்கு முன்னால் அவரை பாருங்கள், அவருக்கு தொழ தெரியாது, அவர் நரகவாதி, அவர் பிஜாசுக்காரர், அவர் வழிகட்டவர், அவர் என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ண முன்னர் மக்களுக்கு தீர்ப்பு கொடுக்க முன்னர் அவர்களை எப்படி நுணுக்கமாக திருத்தலாம், மனசுடையாமல் திருத்தலாம், கௌரவமாக திருத்தலாம் என்ற பணியை மேற்கொண்டார்கள். கூப்பிட்டார்கள், சகோதரரே நிகழம் துசல்லி, சகோதரரே மீண்டும் சென்று தொழுங்கள், நீங்கள் முறையாக தொழவில்லை. யாரிடம், தவறு செய்தவரிடம் நேரடியாக, தந்தியிலும் பொங்கிலும் மொட்டை கடிதத்தின் மூலம் அல்ல, பேஸ்புக் மூலம் அல்ல, வாட்ஸ்அப் மூலம் அல்ல. கண்ணியமானவர்களே, பிறரின் குறைகளை உரியவரோடு தொடர்பு கொள்வதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம். பிறரின் குறைகளை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுவது முனாபிக்குடைய அடையாளம். தயவஞ்சகத்தின் தெளிவான அடையாளம் பிறரின் மானத்தை சந்தியிலே பரப்புவது, பேங்க் அக்கவுண்டின் மூலம் பேஸ்புக்கிலே பரப்புவது. இருக்கா பசல்லி பகிர்ந்த கிளம்பு சொல்லி கண்ட தொழுங்கள் நீங்கள் முறையாக தொழவில்லை. தொழுதார் தொழுதார் இரண்டு மூன்று கடவைகள் தொழுதார். அவருக்கு அலட்சியந்தால் தொழ தெரியாது. யார சூழல்வா, எனக்கு தெரிந்த தொழுகை இதுதான், எனக்கு கற்றுத்தாருங்கள். இப்பொழுது நபியவர்கள் நீயத்திலே தக்பீரிலே ஆரம்பித்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் எப்படி தொழுவதென்ற முறையை கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அங்கே ஒருவருடைய புதுவை பார்த்தார்கள், குதிகாலிலே குறை இருந்தது, தொழுகச் சொன்னார்கள். இங்கு ஒருவருடைய தொழுகையை பார்த்தார்கள், தொழுகையை திருப்பி தொலை சொன்னார்கள். அவ்வளவுதான் தெரியுமா, மேலதிகமாக தொழுகையை விவரித்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். இது இன்னமாக பகுதி. நான் ஒரு ஆசானாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆசானும் முறையாக கற்பிக்கின்ற ஆசானுக்குத்தான் ஆசான் என்று சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, இதே மத்தியில் இன்னும் ஒரு நிகழ்வு, பல நிகழ்வு, என்னுடைய தலைப்பு ஒரு நிகழ்வு. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்தை தோழர்களிலே ஒருவர், மத்தியிலே தங்கி படித்த மாணவர்களில் ஒருவர், ஹதீஸ் துறையிலே வல்லுநராக மாறியவர், தியாகத்தோடு கற்றவர். மூன்றரை நான்கு வருடங்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து 5374 ஹதீஸுகளை மனப்பாடமாக சமூகத்திற்கு முன்வைத்த மாணவருடைய ஒரு நிகழ்வு நடக்கிறது. கடும் பசி, பசியினால் யாசகம் கேட்பது தடை, பிறரிடம் உதவி கையேந்துவது தடை. வாசலிலே நின்று கொண்டு போகின்ற வருகின்ற சகாபாக்களிடமெல்லாம் மார்க்க விளக்கம் கேட்கின்ற பாணியிலே தன்னுடைய பசியை உணர்ந்து கொள்வார்களா என்று ஒரு ஏக்கத்துடன் கேள்வி கேட்டார்கள். அபுபக்கரையுடன் கேட்டார்கள், பதிலை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். உமர்வில்லாவிடம் கேட்டார்கள், விளக்கம் ஒன்று, பதிலை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த விளக்கத்தை கொடுக்கவில்லை. எந்த விளக்கம்? அபூ ஹுரைராவுக்கு மார்க்க கல்வியை கற்கின்றது அல்ல நோக்கம், அபூ ஹுரைராவுக்கு பசி. நபியவர்கள் அந்த வாசலால் போகின்ற பொழுது மார்க்க விளக்கம் கேட்க எத்தரிக்கின்ற பொழுது நபிமார்களுக்கு விசேடமாக அல்லாஹ் கொடுத்த, மிக கட்டாயமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய விவேகத்துக்கு பெயர் தான் சஃபானத். ஒருவருடைய முகப்பாவனை வைத்து, ஒருவருடைய பேச்சு பாணியை வைத்து, ஒருவருடைய நடவடிக்கையை வைத்து அவருடைய நிலைமையை விளங்குகின்ற அந்த நுட்பம் சஃபானத்தின் மூலம் நபியவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அபூ ஹுரைரா மார்க்க கல்வியை கற்பது அல்ல நோக்கம், அபூ ஹுரைராவுடைய உடலில் பலகீனம் தென்படுகிறது, அபூ ஹுரைராவுடைய முகத்தில் பசி தென்படுகிறது, அபூ ஹுரைராவுடைய உடம்பை பார்த்தால் ஏதோ சாப்பாடு தேவைப்படுகிறது என்று நபியவர்கள் கேட்டார்கள். பசியா அபூ ஹுரைரா? கண்ணியமானவர்களே, புதுவிலே தவறை கண்ட நபியவர்கள் பேசினார்கள், தொழுகையிலே தவறை கண்ட நபியவர்கள் திருத்தினார்கள், அதே மத்தியில் இருக்கின்ற பசியாளியுடைய பசியையும் உணர்ந்து கொண்டார்கள். இதுதான் இஸ்லாம். போதனைக்கும் புத்திமதிக்கும் அட்வைஸுக்கும் ஆர்டிக்கல் எழுதுவதற்கும் பலர் இருக்கிறார்கள். பண்பாட்டிற்கு தேடித்தான் எடுக்க வேண்டும், வடிகட்டித்தான் எடுக்க வேண்டும் நட்புணர்ச்சியர்களை நமது சமூகத்தில். பசியா? ஆம், பசியா சொல்லவா? என்ன சொல்லியிருக்கலாம்? அது என்ன, மில்லியனரா, ட்ரில்லியனரா, மல்டி மில்லியனரா, கோடீஸ்வரரா? இல்லை. நபியுடைய வாழ்க்கை முறை என்ன? ஒரு நாள் சாப்பாடு சுக்கர், மறுநாள் பசி சபர், ஒரு நாள் சாக்கிராகவும் மறுநாள் சாபிராகவும் வாழ்க்கை. ஒரு தலைப்பறையை பார்த்தோம், மறு தலைப்பறையை பார்த்தோம், மூன்றாவது மாதத்திற்குரிய தலைப்பறையையும் பார்த்துவிட்டோம். அதுகாலம் வரை நபியுடைய வீட்டில், எங்களுடைய வீட்டில் அடுப்பெரிக்கப்படவில்லை. அடுப்பெரிப்பதற்கு எண்ணெய் இல்லை, லாம்பெண்ணெய் அல்ல, ஜெய்தூன். என்ன சாப்பாடு? அலசுவதான், இரண்டு கரும்பொருட்கள், இரண்டு கரும்பொருட்கள் தான் இரண்டரை மூன்று மாதங்கள், நம்முடைய இரண்டு மாதங்கள் பூர்த்தியாக அரைகுறையாக அரை மாதம் அரை மாதம் அங்கும் இங்கும் சேர்ந்தால் மூன்று மாதங்கள் இரண்டு கரும்பொருட்கள். அச்சம்ருவல் மா ஈட்டும் பழமும் தண்ணீரும் தான் எங்களுடைய சாப்பாடு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற வீட்டில் இருக்கின்ற வீட்டு தலைவர் பசியாளிக்கு என்ன செய்தார்? சொல்ல எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் பின் அவுப்புடன் சென்று நான் சொன்னதாக சொல்லுங்கள், உஸ்மான் கனியிடம் சென்று நான் சொன்னதாக சொல்லுங்கள், உங்களது சாப்பாடு தர சொல்லி என்று சொல்லியிருக்கலாம். கண்ணியமானவர்களே, தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பினார்கள், தன்னுடைய வீட்டு நிலைமையை சொல்லிவிட்டேன், நபியோடைய வீட்டு நிலைமையை சொல்லிவிட்டேன், என்ன இருக்கிறது பசியாளிக்கு கொடுக்க பால் கோப்பை வந்தது, ஒரு கோப்பை பால். அசாபு சுப்பா 70 லட்சம் சாபாக்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள். முதலாவதாக வந்த கோப்பை, பசியோடு இருக்கின்ற பொழுதும் பிறரின் பசியை முற்படுத்த வேண்டும், தன்னுடைய தேவையை விட பிறரின் தேவையை முற்படுத்த வேண்டும் என்ற உன்னத பண்பை நபியவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்கிறார்கள். முதலாவது கொடுத்தார்கள் ஏனைய சகாபாக்களுக்கு. ஏனைய 68 பேரும் பிடித்துவிட்டு 70வது நபராக அபூஹுரைரா பக்கத்தில் இருக்கிறார்கள். கடைசி நம்பர் அழைக்கப்பட்ட பாஸ்கோப்பை யாரின் காரணமாக? அபூஹுரைராவுடைய பசியின் காரணமாக கொடுக்கிறார்கள் மற்றவர்களுக்கு. கண்ணியமானவர்களை மனிதநேய பண்பை போதிக்கிறார்கள். கொடுத்துவிட்டு கடைசியார் கோப்பை வந்து அபூஹுரைரா அவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன நிகழ்வை சொல்லும்படி சொல்வார்கள், நான் இவ்வளவு சிறிய கோப்பை இத்தனை பேர் குடிக்கிறார்கள், எனக்கு என்னதான் மிஞ்சுமோ என்ற ஒரு எண்ணத்திலிருந்து கடும் பசி, சில பேரை மயங்கி கிடப்பேன். கண்ணியமானவர்களே, கடைசியார் கோப்பை வந்தது, குடிக்க சொன்னார்கள், குடித்தேன், இன்னும் குடிக்கிறார்கள், குடித்தேன், குடிக்க சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், குடித்துக் கொண்டே இருந்தேன், கடைசியாக சொன்னார்கள் இன்னும் மருந்துங்கள் பாலை, போதாது, என்னுடைய வயிற்றில் இடம் கிடையாது, போதும் யார சொல்லலாம் என்று சொன்னேன். கண்ணியமானவர்களே, நிகழ்வின் படிப்பினை பல விடயங்கள், அதில் பிரதானமாக என்னுடைய தலைப்பில் மஸ்ஜிதிலே இருக்கின்ற பசியாளிக்கும் உணவு கொடுப்பதும் நபியுடைய பண்பு என்பதையும் நபி அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டு. அங்கு மாலிம் இங்கு முத்தம்மிமு மக்காரி மில்லாக் குலத்தை வெளிப்படுத்துகின்ற குலத்தீரர். இதனால் தான் கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே நபியவர்களை அல்லாஹ் எங்கெல்லாம் புகழ்கிறானோ அங்கு பேசப்படுவது நபியுடைய இபாதத்தை அல்ல, நபியுடைய ஈமானை அல்ல, நபியுடைய ஏனைய கொடுக்கல் வாங்கலைய குடும்ப வாழ்க்கை அல்ல, பேசப்படுகிறது தான் எல்லா விடயங்களும். ஆனால் அல்லாஹ் நபியவர்களை குர்ஆனிலே புகழ்கின்ற இடங்களில் எல்லாம் பண்பாடு சம்பந்தப்பட்ட குணம் சார்ந்த விடயங்களை தான் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறான் என்பதை நாம் மறுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, நபியுல் குலத்தை ஒரே வசனத்தில் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான். நபியை நீங்கள் நற்குணசீலர், நற்குணசீலர், அகத்தான சிறந்த உயர்ந்த பண்பாடு உள்ளவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம், கண்ணியமானவர்களே, இன்று லைக் வாங்குகிறோம், லைக் என்ற ஒரு வார்த்தை புதுசாக கேள்விப்படுகிறோம். பேஸ்புக்ல லைக் வாங்குவது, யூடியூப்ல லைக் வாங்குவது, இப்படி அடையாளம் கண்டால் லைக், இப்படி அடையாளம் இருந்தால் அன்லை, சிறுவர்களை உயர்த்தி காட்டினால் லைக், சிறுவர்களை தாழ்த்தி காட்டினால் வார்த்தை இல்லாவிட்டால் அந்த சிக்னல், அந்த அடையாளம், அந்த சிம்பிள். கண்ணியமானவர்களே, அன்லைக் லைக், விருப்பு வெறுப்பு. நபியவர்கள் சொன்னார்கள் செல்லம், خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களிடம் லைக் வாங்கியவர். எத்தனை பேருக்கு மனைவிமாரிடம் லைக் கிடைக்கும்? எத்தனை பேருக்கு திருமணம் முடிக்காதவர்களுக்கு பெற்றோரிடம் லைக் வாங்க வேண்டும்? பெற்றோருடைய லைக் இல்லாமல் பிள்ளைகளுக்கு சொர்க்கம் போக முடியாது. பக்கத்து வீட்டுக்காரருடைய லைக் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. பஸ்ஸுக்கு ஊழியருடைய லைக் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. ஊழியருக்கு பஸ்ஸுடைய லைக் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. ஆசானுக்கு மாணவர், மாணவருக்கு ஆசானுடைய லைக் திருத்தி இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. ஏதாவது அநியாயம் அன்லை நடந்திருந்தால் அதற்குரிய நஷ்டத்தை மறுமையில் கொடுத்தே ஆக வேண்டும். இங்க 1000, 5000, 10000 தன்னுடைய வீடியோ கிளிப்புக்கும் தன்னுடைய போட்டோவுக்கும் இன்ஸ்டாகிராமிலே வேண்டுமா, பேஸ்புக்கிலே வேண்டுமா, அதே போன்று யூடியூபிலே வேண்டுமா, வைரலாக பரவும் நம்முடைய வீடியோ மோடியும். மனைவியிடம் லைக் கொடுத்தவர் தான் உங்களில் கொலிபைடானவர், சிறந்தவர், நல்லவர். நான் என்னுடைய மனைவிமார்களிடம் லைக் கொடுத்திருக்கிறேன், விருப்பு வாக்கு பெற்றிருக்கிறேன், விருப்பு வாக்கு பெற்றிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, சொல்ல வந்த விடயம் மாறவில்லை, தலைப்புக்குள் தான் இருக்கிறேன். வைந்தக்கள் ஆளா குலத்தின் அதையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் பின்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு இவைகள் தேவை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சஹாபாக்கள் கேட்டார்கள், நபி அவர்களுடைய குணம் எப்படி இருக்கும்? கேட்டவரிடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், அலஸ்த தக்ரா குர்ஆன், நீ குர்ஆன் ஓதுவது இல்லையா? குர்ஆன் ஓதுவது இல்லையா? அலஸ்த தக்ரா குர்ஆன், குர்ஆன் ஓதுவது இல்லையா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நானும் சொல்கிறேன், அவர்களுடைய வாழ்வு பண்பாடாக இருந்தது. குர்ஆனில் என்ன பண்புகள் இருக்கிறதோ அது அனைத்து நபியுடைய வாழ்க்கையில் இருந்தது. கண்ணியமானே, இந்த இரண்டு நிகழ்வுகளையும் முன்னுரையையும் அடுத்து என்னுடைய பிரதான தலைப்பை தொடங்குகிறேன். என்னுடைய பிரதான தலைப்பை சொல்லி பிரசங்கத்தை தொடங்கினால், தூக்க மயக்கத்தில் பெருந்தூக்கத்தை நோக்கி பிரயாணிக்கின்றவர்கள் பிரேக் அடித்து யூக்ரைன் போட்டு பிலிப்பின் பக்கம் வரலாம். எனவே பக்கத்தில் உறக்கத்தில் இருக்கின்ற சகோதரர்களை அன்பாக தடவி விடுங்கள், அவர்களுடைய பொதுவை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக. கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய சமூக பணிகள் இதனுடைய பல்வேறுபற்ற அரபு பதங்களை கொண்டு அழைக்கப்படுகின்ற சமூக சேவைகள் மிக முக்கியமான தலைப்பு. நபியவர்கள் வெறுமனே தொழுகையும் நோன்பும் இபாதத்தும் ஜகாத்தும் அச்சும் என்றுதான் இருந்தார்களா? இல்லை, சமூக பணி, சமூக பற்றி நபியவர்களுடைய பிரதான இலக்காக இருந்தது. சமூக பணி என்பது சிலர் குறுகிய மட்டத்துக்குள் வைத்திருக்கிறார்கள், கிணறு தோண்டி கொடுப்பதும், தொழிலை கட்டி கொடுப்பதும், ரோட் போட்டு கொடுப்பதும், வீடு கட்டி கொடுப்பதும் மாத்திரமல்ல, ஒரு மனிதரை சுவர்க்கத்திற்கு வழிகாட்டுவதுதான் ஆகப்பெரிய சமூக சேவை. ஒரு மனிதரை சுவர்க்கவாதி ஆக்குவது, பாத்ரூம் கட்டி கொடுப்பது, தொழில் கட்டி கொடுப்பது சிறந்த உன்னத பணி. அதை நான் பின்னால் இணைப்பேன். அந்த பாத்ரூமுக்குள்ளே புது செய்து விட்டு குளித்து விட்டு மஸ்ஜிதுக்கும் மக்களை அழைத்து வருவது பிரதான பணி. கிணறு தோண்டி கொடுப்பதுடன் அந்த கிணற்றிலிருந்து புதுவும் குளிப்பையும் நிறைவேற்றி விட்டு அந்த கிணற்று தண்ணீரால் செய்த புதுவை கொண்டு இபாதை செய்யக்கூடியவர்களாக மாற்றுவதும் சமூக பணிகள் உன்னதமானது, முதன்மையானது. ஈமான விவாதத்தை பற்றி கேட்டே இல்லாமல் இவைகளை மட்டும் செய்வோம் என்றிருந்தால் மாற்று மத என்ஜிஓக்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. நான் ஆரம்பத்தை சொல்லிக் கொள்கிறேன், உங்களுடைய ஊர் மெம்பரிலே முதலாவது பிரசங்கம் விழிப்புடன் எல்லோரும் கேட்க வேண்டும். ஏதாவது என்னுடைய கருத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்கல்ல, மார்க்கத்துக்கு முரணானது என்றிருந்தால் என்னை அணுகலாம், என்னை அணுகலாம். கண்ணியமானவர்களே, என்னுடைய பயானில் நான் பேசுகின்ற பேச்சில் இருக்கின்ற தவறுகளை நீங்கள் கட்டுரை வெளியிட முன்னர், ஆர்டிக்கல் எழுத முன்னர், பேஸ்புக்கில் ஷேர் பண்ண முன்னர், பத்திரிகை எழுத முன்னர் என்னோடு தொடர்பு கொண்ட விளக்கம் கேட்டால், அந்த விளக்கத்தில் உங்களுக்கு விளக்கம் போதாவிட்டால் என்னை விட பெரிய அறிவாளிகளிடம் கேட்டு விளங்கிக் கொள்ளலாம். சமூகத்திலே மீடியா ஹீரோக்களிடம் இந்த கண்டிப்பான வேண்டுகோளை விடுத்து என்னுடைய தலைப்பை தொடங்குகிறேன். சமூக பணி என்பது எங்கிருந்தால் அமைக்கிறது? கன்னியமானவர்களே, சமூக பணியிலே, சமூக தொண்டிலே நபியவர்கள் ஈடுபட்டதற்கு ஏராளமான குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. எனக்கு நான் ஆரம்பத்தில் ஓதிய ஒரு குர்ஆன் வசனம் அல்லாஹ்வின் கிருபையினால் போதுமாக இருக்கும். அதுதான் சூரத்து தௌபாவுடைய கடைசி வசனத்துக்கு முன்னால் உள்ளது. உங்களுக்கு ஒரு ரசூல் வந்திருக்கிறார், அவர் மனக்கு இனத்தை சேர்ந்தவரும் அல்ல, அல்லது வேறு இனத்தை சேர்ந்தவரும் அல்ல, நம்பிக்கும் உங்களில் ஒருவராக, உங்களில் ஒருவராக. குர்ஆனில் இன்னொரு எல்லாம் சொல்கிறான், அதிக சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர், நான் உங்களை போன்ற ஒரு மனிதர். அப்துல்லா ஆமினா தம்பதிகளின் பிள்ளை அதை அல்ல நான் சொல்கிறேன். அனவின் தாய்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வாழ்க்கை நடத்திய ஒரு பெண்ணின் மகன். பணக்காரர்களுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இறக்கி தின முடியும். என்னுடைய தாய் எளிமையான தாய், ஏழ்மையான தாய், இறைச்சியை நாம் சேமித்து வைப்பதற்கு குளிர்சாதக பற்றி பிரிக்கில்லாதவர்கள் காய வைப்பார்கள். முந்தைய காலத்திலே காய்ந்த இறைச்சியை வைத்து வைத்து சாப்பிடுவார்கள். காய்ந்த இறைச்சி சாப்பிட்டு குடும்பம் நடத்திய பிள்ளைகளை வளர்த்த ஒரு தாயும் பிள்ளை. ஒரு நதிக்கு முன்னால் நடுங்கினார், கௌரவ பயத்தால் நடுங்கினார். சொன்னார்கள், ஏன் நடுங்குகிறாய்? நான் ஒரு அரசன் அல்ல, நான் ஒரு மனிதர். அவருக்குத்தான் சொல்லி காட்டினார்கள், நான் சாய்ந்த இறைச்சி சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைகளை வளர்த்த பிள்ளைகளை தான் பெரியவர்களை தன்னை வளர்த்த ஒரு தாயின் பிள்ளை. மின் அம்புசிக்கும் உங்களிலே ஒருவர் அழைக்கும் சமூக சேவகரின் உங்களது பண்பு கமிஷனுக்கல்ல, தன்னுடைய எக்கனமியை டெவலப் பண்ணுவதற்கல்ல. எங்கேயோக்களிலே சமூக சேவை சங்கங்களிலே இருப்பவர்கள் நரக விளிம்பில் இருக்கிறீர்கள். அமானிதம் பேணாவிட்டால் மன்னிக்க வேண்டும். சில விடயங்களை தெளிவாகவும் உருக்கமாகவும் உண்மையை உண்மையாகவும் சொல்வது உலமாக்களின் உரிமையும் கடமை. அதை யாராவது தடுத்து நிறுத்த முயற்சித்தால் மனித உரிமை மீற செய்கிறீர்கள். உலமாக்களுடைய வாயை கட்டுப்படுத்த யாராவது தன்னுடைய செல்வாக்கையும் பணத்தையும் திமரையும் அரசியலையும் பாவித்தால் அவன் மனித உரிமை மீறுகிறான். இஸ்லாமிய பார்வையில் கருத்து சுதந்திரம் ஆனால் முறையாக நாகரிகமாக அழகாக கனிவர்களே அதிகமான அனைத்தும் உங்களுக்கு ஏற்படுகின்ற பாருங்கள், ஒரே வார்த்தையில் அல்லாஹ் நபியுடைய சமூக சேவை பண்பை சொல்கிறார். உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து சிரமங்களும் நபிக்கும் பாரம். உங்களுக்கு பசியா? நபிக்கு பசி போன்று. உங்களுக்கு தாகமா? நபிக்கு தாகம் போன்று. உங்களுக்கு ஆடை இல்லையா? நபிக்கும் ஆடை இல்லாத போன்று. உங்களுக்கு குடும்ப கஷ்டமா? நபிக்கும் குடும்ப கஷ்டம் போன்று. உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியா? நபிக்கும் பொருளாதார நெருக்கடி போன்று. உங்களுக்கு நோயா? நபிக்கும் நோய் போன்று. வீட்டுக்கு வந்த நவீனம் மனைவி ஆயிஷா சொன்னார்கள், எனக்கு தலைவலிக்கிறது, கடுமையாக தலைவலிக்கிறது. ஆயிஷாவே, உனக்கு தலைவலி என்றால் எனக்கும் தலைவலி போன்று. மனைவியுடைய தலைவலியில் பங்கெடுத்தார்கள். அப்படிப்பட்ட நபி எங்கிருந்த பண்புகள்? சலாம் சொல்வதற்கே கஞ்சர்கள் நாம். ஆள் பார்த்து, நிறம் பார்த்து, இடம் பார்த்து, இயக்கம் பார்த்து சலாம் சொல்கிறோம். சலாம் இயக்கத்துக்கு, பார்சல் இயக்கத்துக்கு, சமூக சேவை இயக்கத்துக்கு. நமக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன வித்தியாசம்? பச்சை பச்சைக்காரனுக்கும் நீளம் நீளக்காரனுக்கும் சிகப்பு சோப்புக்காரனுக்கும் சேவை செய்கிறோம். நாம் இயக்கத்துக்கு தராமும் சேவையும் செய்கிறோம் என்றால் நம்முடைய சிறப்பு கேவலம் அதுவும் இயக்கம் பார்த்து. ஏன் இது நபி வழியா, இது சைத்தானுடைய வழியா என்பதை நீங்களே முடிவெடுங்கள். நான் முடிவை சொன்னால் உங்களுக்கு கசக்கும். கண்ணியமானவர்களே, உங்களுடைய சிரமம் நபிக்கும் சிரமம். அனைத்தும் உங்கள் விடயத்தில் சரிசரி உள்ளவர், கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டார். டோன்ட் கேர், அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்க்கட்டும். எனக்கு ஒரு வீடு அமைந்தால் போதும், எனக்கு ஒரு வாகனம் கிடைத்தால் போதும், என்னுடைய வயிறு நிறைந்தால் போதும், என்னுடைய பிள்ளைகள் முன்னேறினால் போதும், என்னுடைய குடும்பம் டெவலப் ஆகினால் போதும். ஊரில் எத்தனை ஏழைகள், அனாதைகள், விதவைகள் மண்ணை தள்ளி வாழ்ந்தாலும் நான் ஏறுத்தும் பார்க்க மாட்டேன் என்று நபி அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி இருப்பவர்கள் எப்படி நபியுடைய சமூகமாக மாறலாம்? முடியவே முடியாது. கரிசன் அழைக்கும் உங்களுடைய பற்றுள்ளவர், கரிசனை உள்ளவர். அந்த கரிசனை தான் அபூ ஹுரைரா பசியை உணர வைத்தது. உண்மையிலே உள்ளத்தால் நேசிப்பது, கமிஷன் கிடைப்பதற்காக அன்பல்ல, ஏதாவது வாக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் பள்ளி காட்டுவதல்ல, ஏதாவது தனக்கு வரும் என்பதால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதல்ல, அவர்களுடைய ஷூவை துடைப்பதல்ல, அவர்களுடைய கையை கழுவி விடுவதல்ல உண்மையான அன்பு. மதிக்காவிட்டால் அடிப்பார் என்பதல்ல, எப்படி இருந்தாலும் மதிப்பேன் உண்மையான அன்பு. பாசமுள்ளவர், கருணை உள்ளவர், அன்புள்ளவர். அல்லாஹ் தனக்கு சொல்கின்ற பெயரை ரஹீம் என்ற பெயரை நபியோர்களுக்கு தன்மையாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பும் நபியோடைய அன்பும் வித்தியாசம், ஆனால் அதே மூளை சொல்லிலிருந்து வந்த பெயராக இருக்கிறது ரவுஃபுர் ரஹீம். இப்பொழுது கண்ணியமானவர்களே, சமூக சேவைகளை நான் அடுக்கினால் பொருத்தமாக இருக்கும். முதலாவது ஆகக்கரிய சமூக சேவை, மக்களை, சிறுவர்களை, வாலிபர்களை, வயோதிபர்களை, ஆண்களை, பெண்களை, ஏழைகளை, பணக்காரர்களை, வியாபாரிகளை, தொழிலாளிகளை, ஊழியர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக மாற்றுவது. தவறு செய்கின்ற போது உண்மையாக அன்புடன் பாசத்துடன் நுணுக்கமாக சுட்டிக்காட்டியவர்களை திருத்தி ஈமான்தாரியாக மாற்றுவது, ஈமானிய பிரச்சாரம் செய்வது, நல்லவற்றை பேசுவது அவர்களுக்கு மிகப்பெரிய சமூக தேவை. அதனால் தான் நான் உங்களை இடுப்பு பகுதியை பிடித்து இருக்கிறேன், நான் உங்களை இடுப்பு பகுதியை பிடித்து நரகத்தை விட்டு காப்பாற்ற முயற்சிக்கிறேன். நீங்கள் நெருப்பில் விழுகின்ற ஈசல்கள் போன்று நரகத்தை நோக்கித்தான் செல்கிறீர்களே என்று ஏங்கினார்கள் அவர்கள். நரகத்திலிருந்து சமூகத்தை இழுத்தெடுப்பது, காப்பாற்றுவது சமூக தொண்டனின் முதல் பணி. இதை விட்டு விட்டு வெறும் உடலுக்கு சுகம் கொடுப்பது, பசிக்கு உணவு கொடுப்பது, வாழ்வாதவர்களை மாத்திரம் செய்வது உண்மையான பரிபூர்ணமான இஸ்லாம் கூறுகின்ற சமூக சேவை அல்ல. இது மாற்றுக் கருத்திருந்தால் ஆதாரத்துடனும் தெளிவுடனும் எதற்கு முன் வைத்தால் இதே மிம்பரிலே என்னுடைய கருத்தை இன்ஷால்லாஹ் நான் விருதும் சந்தர்ப்பத்திலே வாபஸ் வாங்க தயார். நரகத்திலிருந்து காப்பதுதான் முதலாவது சமூக பணி. இதை நான் விரிவாக பேச தேவையில்லை. எல்லா குத்திமதிகளும் இதற்கு கீழே வருகிறது. அதற்கு நிகழ்வுகளை சொல்லிவிட்டேன். உதுவை திருத்தினார்கள், தொழுகை திருத்தினார்கள், அச்சை திருத்தினார்கள், வியாபாரத்தை திருத்தினார்கள். ஏராளம் மாவு மூலையிலே கையை போட்டு பார்த்த நதி, வேலை காய்ந்த மாவு, உள்ளே ஈரமான மாவு, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இல்லை, மழை பெய்தது, நனைந்தது. நனைந்த மாவை வேறு முறையிலும், காய்ந்த மாவை வேறு முறையிலும், விலைகள் வித்தியாசத்திலும் விற்கலாமே, லைசமின்னா மன்ரஷனா என்று பசாரிலே இருக்கின்றவர்களையும் நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற பசாரிலே பிரச்சாரத்துக்காக கால்நடைகளே சுற்றி வனம் வந்த பணியையும் நபியர்கள் மேற்கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, கலப்படம் செய்பவர் எங்களோடு சேர முடியாது என்று சொல்லிவிட்டால் நாம் எப்படி நினைக்கலாம்? நீங்கள் பத்து ஹஜ்ஜி முடித்திருக்கலாம், நீங்கள் 21 இருக்கலாம், நீங்கள் பெரிய தலைவர்களாக இருக்கலாம், பொறுப்புதாரிகளாக இருக்கலாம், பெரிய செல்வர்களாக இருக்கலாம், பெரிய VIP VVIP-களாக இருக்கலாம், சமூக செல்வாக்குள்ளவர்களாக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், பிரின்சிபலாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் லைசமின்னா உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. கலப்படவாதிகள் பசார்வாதிகளையும் சமூக பணியின் தலைப்பிலே நரகத்தை விட்டும் பாதுகாத்தார்கள். இப்படி கண்டிப்பாக சமூக பணிகள் மனிதநேய பண்புகளை நான் விரிவாக பேச நினைக்கிறேன். தனிநபர் சேவை, குடும்ப சேவை, ஊர் சேவை, நாட்டு சேவை, உலக சேவை, பல தலைப்பில் பேசலாம். நேரம் எந்த அளவு இடம் கொடுக்குமோ அந்த அளவு பேச முடிக்கலாம். கண்ணியமானவர்களே, ஜும்மாவுடைய தினம் நான் இடையிலே இணைக்கிறேன். ஜும்மாவுடைய தினம் நமக்கு வெள்ளிக்கிழமை, யூதர்களுக்கு சனிக்கிழமை, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. யூதர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்றால் அவருடைய பிரதான தொழில் அந்த கிராமவாசிகள் பிடிக்க கூடாது. ஏன்? உங்களுடைய மஸ்ஜிதிலே நீங்கள் உங்களுடைய தேவாலயங்களிலே இபாதத்துக்கு போகின்ற வேண்டும் சொல்லப்பட்டது. அவர்கள் சனிக்கிழமை பிடிக்கவில்லை. சனிக்கிழமை வருகின்ற மீனுக்கு கால்வாயில் வாய்க்காலம் கிணறும் வெட்டி அவரை சேகரித்து சனிக்கிழமைக்குரிய மீன்களை வாய்க்கால் மூலமும் கான் மூலமும் அவர்கள் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை போய் அள்ளிக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வின் விபரீதம் தான் நமக்கெல்லாம் தொல்லை தருகின்ற குரங்கினமாக மாற்றப்பட்டதற்கு நிகழ்வு தான். அடுத்த மிருகம் நான் சொல்வதற்கு கூச்சப்படுத்தவில்லை. குரான் வசனம் பண்டிகளாக, பண்டிகளாகவும் குரங்குகளாக மாற்றப்பட்டது புனித நாளை மதிக்காத காரணத்தினால். எனவே வெள்ளிக்கிழமை மதிக்காத நமக்கும், ஜும்மாவுக்கு நேரத்தோடு சமூகம் மதிக்காதவர்களுக்கும், ஜும்மாவுக்கு வந்தாலும் மசிதிக்கு வெளியே பேசிக் கொண்டிருந்து விட்டு இக்காமத்து சொல்லப்படும் பொழுது உள்ளே வருபவர்களும் இவர்களுக்கு ஒப்பாகிறார்கள். மண்கசத்தகவிக்கவும் யார் எந்த செயலிலே யாருக்கு ஒப்பாகுவாரோ அவர் அந்த செயலில் அவர்கள் கொண்டுதான். இதை இத்தோடு நிறுத்திக் கொண்டால் உசிதம் என்று நினைந்து தலைப்பை தொடர்கிறேன். மலையனுக்கு கல்லடித்தால் தான் விளங்கும். எனவே எல்லோரும் புத்திசாலிகள் என்ற நல்லெண்ணத்தோடு தலைப்பை தொடர்கிறேன். தனிநபர் உதவி நிகழ்வில் முன்னால் வந்த அபூ ஹுரைராவுடைய சேவை முடிந்துவிட்டது. ஆண் தரப்பிலே ஒருவர் சிறுவர்களுடைய சேவை என்ன? சேவை சேவை என்றால் என்ன? சேவை சேவை சென்றால் என்ன? உங்களுக்கு ஒரு காரியாலயத்துக்கு சேர்க்கிறது, ஒரு வேலை நடக்க வேண்டும், ஒருவரிடம் சைன் வாங்க வேண்டும், சைன் கிடைப்பதுதான் உங்களுக்குரிய தேவை. உங்களுடைய தேவையை யார் நிறைவேற்றி தருகிறாரோ அவர் உங்களுடைய சேவகன். யாருக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்பதுதான் சேவை. கதாவு ஹதாய் சிறுவர்களுக்கு தேவை தெரியுமா? நபியவர்கள் எங்களோடு விளையாட வேண்டும். எத்தனை வயதுக்கு பின்னால்? பெரும்பாலும் நிகழ்வுகளிலும் பெரும்பாலும் மதீனாவுடைய வாழ்க்கை 53 வயதுக்கு பின்னர் சிறுவர்கள் பாதையிலே ஓடியாடி விளையாடி நபியவர்களை இழுத்து விளையாடுவார்கள். ஆங்காங்கே ஓடி பிடித்து விளையாடுவது போன்று விளையாடுவார்கள். நபியவர்கள் அந்த சிறுவர்களோடு ஓடி பிடித்து விளையாடுவார்கள். நிகழ்வு சொந்த பிள்ளையோடு விளையாடாத தந்தைமார்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சொந்த பிள்ளைக்கு வாரத்தில் ஒரு நாள் கொடுக்காத தந்தைமார்கள், போயா சேத்திலும் கூட ஓவர் டைம் மிக்ஸ் செய்வதற்கு போகின்ற தந்தைமார்கள், லீவு நாளில் கூட பிள்ளைகளோடும் மனைவி மக்களோடும் ஒன்றரை கலந்து மகிழ்ச்சியாக நேரம் கழிக்க நேரம் இல்லாத வீட்டுக்குள் இருந்தாலும் லேப்டாப்போடும் கம்ப்யூட்டரோடும் போனோடும் வாழ்க்கையை கழிக்கின்ற மாண்புமிகு பெற்றோர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபியவர்கள் சிறுவர்களோடு விளையாடுவார்கள். சில பிள்ளைகளுக்கு தன் தேவை இருக்கும், அந்த தேவை இந்த தேவை, சின்ன பிள்ளை கையை பிடிச்சு கொண்டு போகும், எங்கே கூட்டி செல்கிறது அங்கு சென்று அந்த சின்ன பிள்ளையுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வருவார்கள். இயக்கம் பார்த்து, பணம் பார்த்து, வசதி பார்த்து, சாதி பார்த்து, வேதம் பார்த்து தான் சொல்கின்றோம். நாம் நபியுடைய உம்மத்தென்றும் கொக்கரிக்கிறோம். ஆனால் நபியவர்கள் இஸ்வல்லிமான சுபியான் சிறுவர்களுக்கும் நபியவர்கள் முதலில் தரம் சொல்வார்கள். சிறுவர்களுக்கு கூட முதலில் தரம் சொல்வார்கள். அது பாஜிபிச்சலாம் வரையுமிருக்கிறோம். முதலில் தரம் சொல்வர் பெருமையற்றவர் சொன்னார்கள், செய்தார்கள். சிறுவர்களுக்கு தரம் சொல்கின்ற உணர்வு நமக்கு வருமா? சொல்வார்கள். அந்த பணிவான நபி சமூக தொண்டர் அப்சுத்தலாம் சலாத்தை பரப்புங்கள் என்றவர்கள் சிறுவர்களுக்கு மத்தியிலும் பரப்பினார்கள். சொந்த தந்தைக்கு, தாய் தந்தைக்கு, மனைவி கணவனுக்கு தரம் சொல்லியே அது எத்தனையோ நாள், எத்தனையோ வருடம். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் திருமணத்துடைய முதலாவது நாள் சொன்ன மனைவிக்கு சொன்ன தரம் தானாக இருக்கும். அதிகமானவருடைய தரம் சூப்பி மகான் என்று முதலாவது நாள் காட்டுவதற்கு தெரியாது. அது மாத்திரம்தான் தராம். ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போகின்ற பொழுது தராம் சொல்லிக் கொண்டு போவது தற்கொண்டு பறக்கத்தின் அழைக்கவாளர்களை உழைக்கும் குடும்பத்தாருக்கும் பறக்கத்தாக அமையும். ஆகப்பெரிய சமூகத்தொன்று எல்லோருக்கும் தராம் சொல்வது அது துவா. அனைத்து ஆபத்துக்களை விட்டும் நல்ல இடையேற்றமாக வாழ்வீராக. கனிமணலே சிறுவருடைய தேவை. ஒரு பெண் வந்தார், ஒரு பெண் இன்று ஒரு துறையில் முன்னேறிவிட்டால், கதவு கிடைத்து விட்டால், பட்டம் கிடைத்து விட்டால், டிகிரி வாங்கிவிட்டால், சாதாரண ஒருவராக இருந்து பதவிக்கு வந்து விட்டால் அவரை பிடிக்க சிரமம். அது எந்த துறையாக இருக்கிறார்? துறைகளை சொன்னால் நேரம் பண்ணி கொடுக்காது. தலைக்கணம் அப்பாயின்மெண்ட் வைக்க வேண்டும், டோக்கன் எடுக்க வேண்டும், ரெசிஸ்டனோடுதான் பேச வேண்டும். அவருக்கு கால் பண்ணி 5 வருடத்துக்கு முன்னாள் எத்தனை உடையங்களுக்காக எனக்கு கால் பண்ணி பேசியிருப்பார், எத்தனை உதவிகள் விடுதலைப்பட்டிருப்பார். இப்பொழுது பதவியும் அந்தஸ்தும் பட்டமும் வந்த பிறகு அவர்கள் அவருக்கு கூட கால் பண்ண முடியாது. பண்ணினாலும் ஆன்சர் கிடையாது. ரெசிஸ்டரோடு பேசுங்கள், என்னுடைய செயலாளர் லேப்டாப்போடு பேசுங்கள். அவருக்கு பதிலாக இவர் தான் போனை ஆன்சர் பண்ணுகின்ற பழக்கணம் பிடித்த தலைவர்மார்கள் இந்த காலத்தில் இருக்கின்ற பொழுது ரவி அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, பாடிகார்ட் கிடையாது, டோக்கன் கிடையாது, நேர காலம் கிடையாது. எந்த நேரத்தில் நபியிடம் உதவி தேடி வந்தாலும் நபியவர்கள் தயார். சமூக சேவகன் ஏசி ரோமிலே உறங்கிக் கொண்டு அறிக்கை விடுபவர் அல்ல. சமூகத்தோடு சமூகமாக இறங்க வேண்டும். ஒரு பெண் அந்த பெண்ணை பற்றி ஏன் இந்த நிகழ்வு இருக்கிறேன்? ஒரு மூத்த பெண் அந்த பெண்ணை பற்றி வருகிறது. அவருடைய புத்தியில் கொஞ்சம் போராறு. நமது பார்த்தை சொல்லியிருந்தால் உங்களுடைய ஊர் பார்த்து என்ன தெரியாது? ஜோது பெண்மணி, மோக்கிய பெண்மணி, கொஞ்சம் குத்தி கோளா உள்ள பெண்மணி வந்தார். பேசுகின்ற பாணியிலேயே விளங்கலாம், கொஞ்சம் ஜோது புத்திதான் என்று. என்ன தெரியுமா? பெரும் பெரும் அந்த சகாபாக்கள் கூட ஏன் சகாபாக்களை விடுவோம்? குரானிலே ஒரு ஆயத்தை காட்ட முடியாது. யா முஹம்மத் என்று, யா மூசா இருக்கிற, யா நூஹ் இருக்கிற, யா லூத் இருக்கிற, யா ஷுஐப் இருக்கிறது, யூசுப் கன்னிமா இத்தனை நபிமார்களுடைய பேரை யா 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 என்று கூப்பிட்டார் அல்லாஹ். மூசாவே, ஈசாவே கூப்பிட்ட அல்லாஹ் குரானிலே நான்கு இடங்களிலே நபி அவருடைய பேர் வருகிறது. யா முஹம்மத், முஹம்மதே என்று அல்லாஹ் கூட கூப்பிடவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், வமா முஹம்மது என்றுதான் ஆயப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த பெண் யா முஹம்மத் என்றார் கூப்பிடும் பொழுதே விளங்குகிறதா இல்லையா? கூப்பிட வேண்டும். அச்சு செய்தவருக்கு ஆதி பட்டம் போடாவிட்டால் கல்யாண வீட்டுக்கு போவது கிடையாது. கல்யாணக்காரில எனக்கு ஆஜியார் போடவில்லை, நான் போக மாட்டேன். ஒரு பங்கனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பட்டங்களையும் பதவிகளையும் அந்தஸ்துகளையும் பிஏ எம்ஏ பிஹெச்டி டிரெக்டர் மேனேஜர் என்று போடவில்லை, பங்கனுக்கு போக மாட்டேன். எப்படி நபியுடைய உம்மத்தை சொல்லலாம்? பிஏ எம்ஏ பிஹெச்டி போடாவிட்டால் பங்கனுக்கு போக மாட்டேன், ஹாஜியார் என்று போடாவிட்டால் கல்யாணத்துக்கு போக மாட்டேன். இவர் தான் பேசுவார் நபி வழியில் என் வாழ்க்கை என்று. கண்ணியமானவர்களே, நபிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. முஹம்மது இன்னும் இதைக்கு ஹாஜா, எனக்கு பல தேவைகள் இருக்கு, செஞ்சு தரணும். எப்படி செஞ்சு தரணும் சொன்னார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, பண்பு வர வேண்டும், எல்லோரிடமும் வர வேண்டும். சகோதரியே, பெண்ணே, எந்த பாதையில் வேண்டுமானாலும், ஹைவே அல்ல, காப்பட் ரோடு அல்ல, முடுக்கு ரோடு அல்ல, குழி அல்ல, குன்றல்ல, எந்த பாதையில் வேண்டுமானாலும் கூட்டிக்கள், எந்த தேவை வேண்டுமானாலும் என்னிடத்தை முன்பை உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்துவிட்டுதான் நான் வீடு திரும்புவேன். போனார்கள், தேவைகளை நிறைவேற்றினார்கள், எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றிவிட்டு வந்தார்கள் என்ற நிகழ்வை நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் படிக்கிறோம். தேவைக்கு கேட்டு வந்தால் நபியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வம்மஸாயில பலா தன்ஹர், கேட்டு வருபவரை விரட்ட வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம், அதற்க வேண்டாம், கடிந்து அவளை எப்படி நீ ஒதுக்க வேண்டாம். கட்டளை எப்படி நிறைவேற்ற தெரியுமா? என்ன தேவை கேட்கப்பட்டாலும் இயலாது என்று சொன்ன சரித்திரம் கிடையாது. இயலாது, எனக்கு இயலாது, உனக்கெல்லாம் செய்ய முடியாது, நீ எல்லாம் எனக்கு ஓட் போடாத கூட்டம், எனக்கு நீ வாக்களிக்கவில்லை, உங்களுக்கெல்லாம் கரண்டும் இல்லை, பாதையும் இல்லை சொல்கிறார்கள் அரசியல்வாதிகள். நமது முஸ்லீம்கள், இவர்கள் முஸ்லீம்களா முதலாவது திருந்த வேண்டும். எவனுக்கும் பயப்பட்டு மழுப்ப முடியாது. நமக்கு சில விடயங்கள் கசக்கும், உட்கொண்டால் தன் சுகம் கிடைக்கும். மாத்திரைகள் எல்லாம் கசப்புதான், குடித்தால் தன் சுகம். கனிமானவர்களே, அதே போன்று கவியர்களுடைய பண்பை பற்றி சகாபாக்கள் சொல்கின்ற பொழுது நிகழ்வுகளை சொல்கிறார்கள். கேட்கின்ற முறையில் வித்தியாசம் இருந்தாலும் செய்து கொடுப்பார்கள். காத்தரவிகள் என்றால் கிராமப்புறவாசிகள், அவர்கள் வருவார்கள், நபியிடம் பேசுவார்கள், கேட்பார்கள், முறை தவறி கேட்பார்கள். முறை தவறி கேட்பார் ஒரு வந்தால் நபியுடைய இந்த பஸ்தான் பகுதி, இந்த கடற் பகுதியை பிடித்து, ஜிப்பாவுடைய பகுதியை பிடித்து, சால்வையை இழுத்து, சால்வையை இழுத்து, ஆத்தினி ஆத்தாக்கல்லா, எப்படி கேள்வி? முகமது சொல்லம் சொல்ல வேண்டும். கண்டிமணி சொன்னார் வந்து, முகமது உங்களுக்கு அல்லாஹ் தந்த பொருளாதாரத்திலிருந்து எனக்கு ஏதாவது பொருளாதார உதவி செய்யுங்கள். சகாபாக்கள் கொஞ்சம் கோவப்படுவார்கள், நபியர்கள் கட்டுப்படுத்துவார்கள், பரவாயில்லை இவருக்கு இதை கொடுங்கள், அதை கொடுங்கள். இன்னும் ஒரு வந்து கேட்டார், தனிநபர்களை சொல்லிக் கொண்டு போகிறேன், இறுதிய சுருக்கமாக இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டு கண்ணியமானவர்களே, சமூக பொதுப்பணிகளை தொட்டு காட்டி முடிப்பேன். ஒருவர் வந்தார், உடுக்க ஆடை இல்லை யார சொல்லலாம், உடுக்க ஆடை இல்லை, நபியர்கள் கீழங்கியை வைத்துவிட்டு, கீழே வேஷ்டியை வைத்துவிட்டு, ஜிப்பாவை கலட்டி கொடுத்து விட்டு, சொப்பலுக்கு மேலால் இருக்கின்ற பகுதி இக்கட்டான ஒரு நிலைமை. அவர சொப்பலுக்கு முழங்காலுக்கும் இடையில் எந்த கட்டத்திலும் திறக்க முடியாது. நபியர்கள் வேட்டியை அப்படியே உடுத்துக்கொண்டு மேலங்கியை கலட்டி கொடுத்து விட்டு பெருமேனியோடு வீட்டுக்கு சென்றார்கள் என்ற நிகழ்வை நாம் படிக்கிறோம் என்றால், எத்தனை செட் உடுப்புகள் உடுக்காமலேயே கரையான் படிந்து மஞ்சள் அடித்து உடுக்காமல் வைத்து மௌத்தாகி கப்பலோடு போகிறோம், ஆடை சேவை செய்தோமா? இதோட நிகழ்வு இணைக்கிறேன். டிசம்பரில் இருக்கிறோம், இன்று பாடசாலை லீவு, ஜனவரியிலே புது மாணவர்கள் பாடம் ஆரம்பிக்கப்படுகிறது. கனிமன் முக்கியமான தலைப்பை நான் நினைக்கிறேன், இந்த தலைப்பிலே நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதிலே மிக முக்கிய புள்ளி இந்த புள்ளிதான். நமது கண்ணியமானவர்களே மஸ்ஜித் நமது உள்ளம், மதரசா நமது வடதுகண், பாடசாலை நமது இடதுகண், அல்லது நம்முடைய உள்ளம் மஸ்ஜித், நம்முடைய மூளை ஷரியாவுடைய மார்க்கத்துறையை போதிக்கின்ற அந்த பணி, நமது கண்கள் போன்றும் சிந்தனா சக்தி போன்றும் நம்முடைய உடலுக்கு போன்றும் இந்த பாடசாலை, இந்த கல்விகள். கண்ணியமானவர்களே, மதரசாவுடைய விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். நமது ஊரில் பக்கத்தில் எல்லாம் ஒரு மதரசாவை தந்திருக்கிறான், நம்முடைய ஊர்களிலே தந்திருக்கிறான். அதிலும் நான் போர்டு அவர்களுடைய சிலபஸ்கள் புதிய மாணவர்கள் புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கும், பாடசாலை ஜனவரியில் ஆரம்பிக்கும், சில மதரசாக்கள் ஜனவரியில் ஆரம்பிக்கும். இவர்களுக்கு நம்மால் உள்ள சேவை என்ன? இப்பொழுது கண்ணியமானவர்களே, இந்த நிகழ்வு ஆடை என்று வந்ததனால் தொட்டு காட்டுகிறேன். எத்தனையோ வரியமானவர்கள் மதரசாவில் இருந்தான், குரான் மதரசாவில் இருந்தான், மக்தப் இருந்தான், பாடசாலையில் இருந்தான், ஆடைக்கு வசதி இல்லாமல் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டிலே ஆரம்பித்த அந்த பாடசாலை பேர் ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு வரைக்கும் தெளிந்து புத்தகங்கள் வெளியே தருகின்ற அளவு, எத்தனையோ விரல்கள் சொப்ஸுகள் வெளியே தருகின்ற அளவு ஷூ கிழிந்த ஷூ ஓடும். வெள்ளை துணி உடுத்திருக்கிறார்களா, மஞ்சள் துணி உடுத்திருக்கிறார்களா என்று வித்தியாசம் இறங்காத அளவு மஞ்சளித்த ஆடைகளோடு எத்தனை ஏழை குழந்தைகளை நாளாந்தும் பார்க்கிறோம். இவர்களுக்கு என்ன செய்தோம்? உடுத்திருந்த ஆடையை கலத்தி கொடுத்த ரவி என்று புகழ்கிறோம், பாராட்டுகிறோம், கவிதை படிக்கிறோம். எத்தனை பேர் இந்த வரியமானவர்களை பொருட்படுத்தும், எத்தனை பேர் அனாதைகளை பொருட்படுத்தும், ஏழைகளை பொருட்படுத்தும், கல்விக்காக உதவினோம். எத்தனை பேர் இந்த மார்க்க கல்வி, இந்த பாடசாலையுடைய கல்வி, இந்த முன்னேற்றங்களுக்கு பங்களித்தோம். இதை இவர்களை சிந்திப்போம். கண்ணியமான சமூக பணிகள் தனிநபர்களுக்கு தான் போய் சேர்கிறது, ஏனைய பணிகளை ரவியர்கள் விடாமல் இல்லை. ரவியர்கள் ஒருவர் வந்தார், தாய் மறைத்து விட்டார். இறுதியாக நான் தொட்டு காட்டுகிறேன், விரிவாக பேசுவதற்கு நேரம் அடைந்து கொடுக்காதற்கு. தாய் மறைத்து விட்டார். கண்ணியமானவர்களே, தாயுடைய பெயரில் 40ஆம் நாள், தந்தையுடைய பெயரில் 40ஆம் நாள் வருடத்தில் அந்த திகதியிலே பெரியோர் விருந்த பிரசாரம் போடுகிறோம், ஓடுகிறோம். என்று சொல்ல வரவில்லை, அதில் லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம். அந்த லட்ச பணத்தை எடுத்து தந்தை தாயுடைய கபருக்கு நிரந்தர நன்மை வருவதற்கு சமூக பணிகள் செய்யலாம். மத்தியில் என்ன தேவை இருக்கிறது? மத்தியில் என்ன தேவை? மதரசாவில் என்ன தேவை? பாடசாலை என்ன தேவை? நம்முடைய ஊருக்கு வைத்தியசாலைக்கு என்ன தேவை? நம்முடைய ஊர் மக்கள் பஸ்ஸுக்காக நிற்கின்ற இடத்திற்கு ஒரு பஸ் ஹால் தேவை. பாடசாலைக்கு ஒரு என்ன, ஒரு 10 மேசை தேவை. பாடசாலைக்கு ஒரு லெஃப்ட் தேவை. மதரசாவுக்கு எத்தனையோ வறிய மாணவர்களுக்கு செலவை பொருட்படுத்துவதற்கு தேவை. அரிசி தேவை, தேங்காய் கிழங்கு தேவை, வெங்காயம் தேவை என்று தொடராக நிரந்தர பணிகளை மேற்கொண்டால் கபடி சுவர்க்க பூங்காவாக மாறும். என்னுடைய தாய்க்காக நான் செய்ய வேண்டிய பணி என்ன என்று கேட்டதற்கு நபியர்கள் சக்தியுள் வா, தண்ணீர் தேவை, நீர்ப்பாசனம். சிலராக பைப்லைனாக, கண்ணியமான ஏழைகளுக்கு வீடாக, அனாதைகளுக்கு தொழிலாக, வருமானமாக இதை செய்யலாம். சமூக பணிகளை கண்ணியமான நபியர்கள் கல்வி சேவை புரிந்தார்கள், சமூகத்தில் பொருளாதார சேவைகள் தேவைகளை நிறைவேற்றினார்கள். அதேபோல் நோயாளிகளுக்கு அவர் கேள்வியை கேட்டால் அதிகமானவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. மஸ்ஜித் எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும், ஊரை இணைக்க வேண்டும், ஊழியர்களை மதிக்க வேண்டும், இமாமை வாசியை உளவாக்களையும் சேர்மார்களை புறப்பசர்களை என்ன துறை சார்ந்தவர்களை மதிக்க வேண்டும், ஊரை எல்லோரையும் இணைக்க வேண்டும். நோயாளிக்கு மஸ்ஜிதிலே நபியவர்கள் வார்ட் கட்டி கொடுத்தார்கள். நோயாளி தூங்குகின்ற மத்தியிலே சாதிமன் மாதிரிலே நோய்வாய்ப்படுகிறார்கள், அவர்களுக்கு சேமனம் பார்ப்பதற்காக வேண்டி மத்தியிலே அறை கட்டினார்கள். நம்முடைய மத்தியிலே ஒரு பொக்ஸ் இருக்கிறதா, முதலுதவி பெட்டி இருக்கிறதா? வருடம் பெயிண்ட் அடிக்கிறோம், என்பதை மாற்றுகிறோம், நைட் போடுகிறோம், நோம்பு வந்தால் வெளியிலும் பல் போடுகிறோம். எத்தனை மத்தியிலே ஒரு முதலுதவி பெட்டி இருக்கிறது? மத்தியிலுக்கு வருகின்ற ஒரு வரைக்கு வருகிறார், காரடைகிறது பெண்டஜ் இருக்கிறதா? மத்தியிலுக்கு வருகிறவர்களுக்கு வயிற்று வலி வருகிற தேன் போத்தல் இருக்கிறதா? மத்தியிலுக்கு வருகிறவர்கள் நோய் வருகிற கலைஞர போத்தல் இருக்கிறதா? சுண்ணத்தான மருந்துகள் இருக்கிறதா? அஜிவா ஈட்டப்படம் இருக்கிறதா? ஈட்டப்படம் இருக்கிறதா? அத்திப்படம் இருக்கிறதா? ஆன்மீக இஸ்லாமிய மருந்துகள் ஒரு முதலுதவி பட்டி இல்லாத மத்தியாக நம்முடைய மத்தியில் இருக்கும் பொழுது எப்படி சேவைகளை தொடரலாம்? எனவே கண்ணியமானவர்களே, பெரிய தலைப்பும் பேசி முடிக்க முடியாது, பேசுவதற்கு நேரமும் இடம் கொடுக்காது, விரிவாக பேச வேண்டிய பலமணித்தியாளர்கள் பேசுவதற்கும் தலைப்பு இருக்கிறது. முக்கியமான சில விடயங்களை சொல்லிக் காட்டினேன் கண்ணியமானவர்களே. எனவே நபி அவர்களை ஒரு பகுதியில் பார்க்காமல் நபி அவர்களை போன்று ஜாதகம் செய்கிறோம், பிரச்சாரம் செய்கிறோம், ஹலால் ஹலால் சொல்கிறோம், விஜயாஸ்குபரிஷனுக்கு பஞ்சமா கொடுக்கிறோம், சொர்க்கவாதி நரகவாதி என்று தீர்ப்பு கொடுக்கிறோம் என்று மாற்றம் இல்லாமல் மனிதநேய பண்புகளையும் செய்து நபியவர்களுடைய இரண்டு பகுதிகளையும் இணைத்து நபியவருடைய செபாலத்தை பெற்று சுவர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக மனிதர்களை மத மாற்றிடுவதாக, ராஜாவுடைய பாவங்களை மனித்தருவதாக, தலை பெற்றோருடைய பாவங்களை மனித்தருவதாக, உத்தரவுடைய பாவங்களை மனித்தருவதாக, பூர்ண முஸ்லீம்கள் மூங்கில் அனைவருடைய பாவங்களை மனித்தருவதாக, யார் உண்மையான ஈமானி தருவதாக, உண்மை இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, யார் நபியவர்களுடைய குணங்களை தருவாயாக, நபியவர்களை நூற்றுக்கு நூறு பின்பற்றக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, வெளியரங்கத்தில் பேச்சளவில் மாத்திரம் இல்லாமல் நபியுடைய உள்ளத்தன்மைகளை நமக்கு தருவாயாக, நபியுடைய நாம் ஆண்டுமிகு பண்புகளை தருவாயாக, நபியுடைய தாராள தன்மையை தருவாயாக, சேல மனப்பான்மை தருவாயாக, சூர நோக்கை தருவாயாக, எல்லோருடன் சமாதானமாகவும் சாந்தியாகவும் ஒற்றுமையாகவும் படக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, ஈமாடன் வாழ்ந்து கலிமாடன் மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.